வணக்கம் நேர்மை, இது தென்றல் வந்து உங்களை தீண்டும் நேரம். வாரம் தோறும் ஞாயிறுகளில் நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் வானொலியான தமிழ் தென்றல் இப்போது உங்களை தீண்டுகிறது. எல்லோரும் வணங்கும் இறைவனை வேண்டி இந்த நாள் உங்கள் பொன்னான நாளாக மாறட்டும் என்று வாழ்த்தி நிகழ்ச்சியை தொடங்குவோம்.
இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் தென்றல் நேயர்களுக்கு வணக்கம். கனவால் மட்டும் இலக்கை அடைய முடியாது. நீ களப்பணிக்கு ஆயத்தம் ஆகும் வரை வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்றி கேட்கக்கூடாது. ஆனால் ஏமாற்றியவர்களை ஜெயிக்காமல் விடக்கூடாது. பணிந்தவன் எல்லாம் பயந்தவன் அல்ல. வாழ்க்கையில் நாலு விஷயங்களை மட்டும் உடைத்து விடாதே. அது நம்பிக்கை, சத்தியம், நட்பு, இதயம். ஏனெனில் இதில் எது உடைந்தாலும் சத்தம் கேட்காது, ஆனால் வலி அதிகமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.
நான் பாதி கண்ணே
அருகில் நீ தூங்காது கண்ணே,
நீ பாதி நான் பாதி கண்ணே
அருகில் நீ தூங்காது கண்ணே,
நீ இல்லையே இனி நான் இல்லையே உயிர் நீ.
பக்கம் இருக்கு கண்ணே வா.
இந்த மனம்தான் என் மன்னவனும் வந்துள்ளவும் நந்தவனம்தான் அன்பே வா.
சுமையானது ஒரு சுகமானது சுவை நீரா.
நீ பாதி நான் பாதி
அருகில் நீ
ஜூலை 1983 இலங்கை தீவில் நடந்த ஒரு இனக்கலவரம். இன்று 25 ஆண்டுகள் கடந்தோடிவிட்டன. ஆனாலும் ஈழத் தமிழர்களின் மனங்களிலே மாறாத வடுவாய் இன்னும் வலிக்கின்ற நோகின்ற காயமாய் இருக்கின்றது. இரத்தமும் தசையும் நரம்புமாய் அன்று கிழிக்கப்பட்டன ஈழத் தமிழர்களின் உடல்கள். தமிழரின் சொத்துக்கள் சூறையாடப்பட்டு எரித்து சாம்பலாக்கப்பட்டன. வழிபாட்டு தளங்களும் வர்த்தக நிலையங்களும் உடைத்து சூறையாடப்பட்டன. உயிரை கையில் பிடித்துக் கொண்டு அன்று தென்பகுதியில் வாழ்ந்த தமிழன் அகதி முகாம் நோக்கி ஓடினான். ஓட ஓட கலைத்து வெட்டப்பட்டான், கொத்தி பிளக்கப்பட்டான். இவை அனைத்தும் இந்த கலவரம் எல்லாம் ஏன் நடந்தது? தமிழீழ விடுதலை புலிகள் யாழ்ப்பாணத்தில் திருநெல்வேலியில் ஸ்ரீலங்கா ராணுவத்தினரின் வாகன தொடரணி மீது ஒரு தாக்குதலை நடத்தினர். 83 ஜூலையில் இது நடந்தது. இந்த கண்ணிவெடி தாக்குதலில் 13 ஸ்ரீலங்கா ராணுவ சிப்பாய்கள் பலியாகினர். பலியான ஸ்ரீலங்கா ராணுவ சிப்பாய்களின் உடல்கள் அவர்களின் சொந்த ஊர்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. கோபம் கொண்டெழுந்த சிங்கள மக்கள், தமிழர்கள்தான் தங்கள் ராணுவத்தினரை, தமது இனத்தைச் சேர்ந்தவர்களை கொன்று குவித்திருக்கிறார்கள் என்ற கோபத்தில் தமிழர்களை தாக்கினார்கள் என்று சிங்கள தரப்பு ஆட்சியாளர்கள் அன்று காரணம் கூறினர் 83 கலவரத்துக்கு. அப்படியானால் 56, 58, 61, 74, 77 என கலவரங்கள் நடத்தப்பட்டு தமிழர்கள் கொல்லப்பட்டது ஏன்? இங்கேதான் நாம் விரிவாக ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். இலங்கை தீவு தமிழர்கள் சிங்களவர்கள் என இரு இனங்கள் தம்மைத்தாம் ஆண்டு வந்த ஒரு அழகிய தீவாய் இருந்தது. அந்நிய மேலாதிக்க ஆட்சி இலங்கை தீவுக்கு போத்துக்கேயரின் வருகையுடன் தொடங்கியது. பின்னர் ஒல்லாந்தர் போத்துக்கேயரிடமிருந்து ஆதிக்கத்தை பிடுங்கினர். தொடர்ந்து வந்த ஆங்கிலேயர்கள் இலங்கை தீவின் ஆதிக்கத்தை ராணுவ பலத்தால் தம்பசமாக்கினர். ஆங்கிலேயர்கள் இலங்கை தீவுக்கு வரும் வரை இரு இனங்களும் தனித்தனியே ஆட்சி செய்து வந்தன. ஆங்கிலேயர்கள் தமது ஆட்சி நிர்வாக அலகுகளுக்கு இலகுவாக இலங்கை தீவை ஒற்றை ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தனர். இலங்கை தீவை ஆங்கிலேயர் விட்டுச் சென்ற போது ஆட்சிப்பிடம் ஏறினர் சிங்களவர்கள். தன் வசம் ஆட்சி இருக்கின்றது என்ற அதிகார வெறியில் தமிழர்களை அடக்கி ஒடுக்கி ஆள தொடங்கினர். வரிசை வரிசையாய் 56, 58, 61, 74, 77 என கலவரங்கள் வெடித்தன. தமிழர்கள் அடித்து உதைக்கப்பட்டனர். பிரஜா உரிமை பறிக்கப்பட்டது. கல்வி தமிழருக்கு மறுக்கப்பட்டது. தரப்படுத்தல் என்னும் புது சட்டம் புகுத்தப்பட்டது. இரு இனங்கள் வாழ்ந்த இலங்கை தீவும் சிங்கள பௌத்த நாடாக ஸ்ரீலங்கா என மாற்றப்பட்டது. உயர் பதவிகள் தமிழர்களுக்கு இல்லை என்ற நிலை உருவானது. அரசியல் அநாதிகள் ஆக்கப்பட்டனர் தமிழர்கள். கேட்பாரற்ற நாதிகளாக தமிழரை விரும்பும் போதெல்லாம் அடித்து உதைத்து வெட்டி கொத்தி தீயிட்டு எரித்து நாடகம் ஆடினர் சிங்கள ஆட்சியாளர்கள். ஒரு தெருநாயை விட கேவலமான நிலை தமிழர்களுக்கு ஏற்பட்டது. இவற்றையெல்லாம் எதிர்த்து அன்றைய தமிழ் அரசியல் தலைவர்கள் அகிம்சை வழியில் அநீதிக்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்தினர். அவை அனைத்தும் அடக்கு முறையில் மழுங்கடிக்கப்பட்டன. கொழும்பிலும் ஏனைய சிங்கள பகுதிகளிலும் வாழ்ந்த தமிழர்கள் அகதிகளாய் கப்பல் மூலம் தமிழர்களின் பூர்வீக பகுதிக்கு அனுப்பப்பட்டனர். ஆழமான உடல் காயங்களுடனும் ஆறாத மனத்துயருடனும் வந்திறங்கிய தமிழர்கள் கூறியவை
இவைதான். Some people thought that they can go back and live there, and so many reasons. And they went home, and he found that his house was completely burned. While they were there, that's when the situation got worse again.
After a while, they came looking for me. So they grabbed me, they asked me, I don't understand Sinhalese very much because I studied in Japan. He said, Yeah, one of them or something like that, but they milled it. Oh yeah, that was easy, so I said yeah, because I couldn't have lied. What does that mean? Are you a Tamil? So I couldn't have lied because I couldn't have spoken in a second sentence, and third sentence, they would have called me anyway. So he dragged me, pulled me towards the stairs and pushed me down the stairs. I kept on saying let me go, let me go. Then one guy brought a bottle full of petrol. Yeah, poured it on me. I was wearing synthetic trousers, yeah, and later on I realized that even the trousers melted because it's synthetic. And the other guy brought another bottle of petrol and then hit me right on my head. It's a true story, okay. And the bottle broke into pieces, and another bottle of petrol, I was drenched. I just took the, I knew if I try to run, then they will kill me. Yeah, then that guy pulled a lighter, and then he kept going, click, 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 click. And it wouldn't fire, you know, lighter. They hit me one hard hit, and my nose broke and started bleeding. So that they must have thought we have done enough damage, you know, so let him go. So they said, run, I think, to wonder. Yeah. Run, so I just walked On my own, nobody cared.
இவ்வாறு தொடர்ச்சியாக பழிவாங்கப்பட்ட தமிழர்கள் தமக்கு ஏற்பட்ட துயரத்தின் வடுக்களில் இருந்து விடுதலை பெற போராடத் தொடங்கினர். அடிக்கு அடிக்கு அடி வாங்க முடியாத தமிழினம் அதன் இளைய தலைமுறை திருப்பி அடித்தலே சரியான வழி என கண்டுகொண்டது. தம் பூர்வீக தேசத்தில் தமது முப்பாட்டன் ஆண்ட மண்ணில் தாமே தம்மை ஆண்டு வாழ தமிழர் புறப்பட்டனர். இதுதான் தமிழர்களின் வரலாறாக இருக்க முடியும் என நம்பப்படுகிறது. ஜூலை கலவரம், கருப்பு ஜூலை என்கின்ற நினைவு 100 ஆண்டுகள் கடந்தாலும் தமிழனுடைய மனங்களில் மாறாத வடுவாய் இருக்கிறது. துயரங்கள் தொடர்கின்றன. இன்று தாம் தமது இனம் அன்று செய்த தவறுகளை ஒரு சில கல்விகற்ற நிறைந்த மனப்பான்மை உடைய சிங்கள சகோதரர்கள் கூட கருப்பு ஜூலையை
ஏற்றுக்கொள்ளுகின்றனர். They are Tamils and their non-violent protests have failed, then you must...
இது தமது இனத்துக்கு ஏற்பட்ட பெரும் வடுவான ஒரு கரி நாளாகவும் அவர்களும் கருதுகின்றனர். ஆனாலும் இன்றைய ஆட்சியாளர்களும் இதனை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை.
இலக்கியச்சாரம் வழங்குபவர் வைத்திய கலாநிதி ராசநாதன் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் பேரரசன் ராஜேந்திர சோழனின் தீரச் செயல்களை தொகுத்து உங்களுக்கு அளிக்கின்றோம். அண்மையில் டெல்லி பாராளுமன்றத்தில் ஒரு வடநாட்டைச் சேர்ந்த ஒரு பாராளுமன்ற அங்கத்தவர், அதாவது எம்பி, ராஜேந்திர சோழனுடைய தீரச் செயல்களை பற்றி கதைத்தார். இந்தியாவின் சரித்திரத்திலேயே மிகப்பெரிய பேரரசை உண்டாக்கியவன் என்றும், இந்தியாவின் சரித்திரத்திலேயே முதன் முதலாக வெளிநாடுகளுக்கு சென்று நாடுகளை கைப்பற்றியவன் அவன் என்றும் அவர் குறிப்பிட்டார். எனவே இந்தியாவின் போர்க்கப்பல்களை அவர் ராஜேந்திர சோழனின் பெயரை அளிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். ராஜேந்திர சோழனின் தீரச் செயல்களை பார்ப்போம். ராஜராஜ சோழனின் மகனாக இருந்ததால் அவருடைய பெருமை பலருக்கு தெரியாது. ஆனால் அவருடைய தந்தையுடைய பல் பன்மடங்கு தீரச் செயல்களை ராஜேந்திர சோழன் புரிந்தார். இந்தியாவில் கங்கை வரை சென்று கங்கையை கைப்பற்றி அங்கிருந்து நீரை கொண்டு வந்தார். அதன் பிறகு தஞ்சாவூருக்கு 80 கிலோமீட்டர் வடக்கில் கங்கை கொண்ட சோழபுரம் என்ற ஒரு நகரத்தை கட்டினான். அங்கு மாபெரும் ஏரிகளை கட்டி விவசாயம் வளர பெரும் பணிபுரிந்தார். அவனது கடற்படை மிகவும் சிறந்ததாக இருந்தது. அவன் கைப்பற்றிய நாடுகள் அந்தமான் தீவுகள், நிக்கோபார் தீவுகள், லக்ஷத்வீப் தீவுகள், மாலை தீவுகள், இலங்கை, பர்மா மற்றும் எல்லாவற்றையும் விட பெரிய முற்றுகை ஸ்ரீ விஜய பேரரசு. இந்த பேரரசு அந்நாளில் மிகவும் வலிமை வாய்ந்ததாக இருந்தது. அது ஜாவா, சுமாத்ரா, மலையா போன்ற பல பகுதிகளை கொண்டிருந்தது. இதற்கு செல்வதற்காக ராஜேந்திரன் அலை கடல் நடுவில் பல காலம் செல்லுதி அலை கடல் நடுவில் பல கலம் செல்லுதி என்று உத்தரவிட்டான் என்று இலக்கியம் கூறுகின்றது. தமிழ் இலக்கியத்தில் அவன் கைப்பற்றிய பகுதிகள் பின்வருமாறு குறிப்பிடப்படுகின்றன. பண்ணை, சுமாத்ராவின் கிழக்கு பகுதியில் இருக்கும் ஒரு நகரம். மலையூர், மலேசியாவின் தென்பகுதி, அதற்கின்று ஜம்பி என்று கூறுகின்றார்கள். இலங்கை சோகம், மலேசியாவின் தெற்கில் இருக்கும் ஒரு தீவு. கடாரம், மலேசியாவின் மேற்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு பகுதி. இதை கைப்பற்றியதால் அவன் கடாரம் கொண்ட சோழன் என்று குறிப்பிட்டார். அதை இன்று கெடா என்று கூறுகின்றார்கள். மானக்கவராவரம், இதற்கு நிக்கோபார் ஐலண்ட்ஸ் என்று கூறுகின்றார்கள். ஸ்ரீவிஜய பேரரசு, அது இன்று பலம்பா என்று அழைக்கப்படுகின்றது. மயூரி திங்கம், அது இன்று ஜயா என்ற நகரமாக மலே தீபகற்பதில் அழைக்கப்படுகின்றது. இந்தியாவின் சரித்திரத்திலே வேறொரு பேரரசனும் வெளிநாடுகளுக்கு சென்று நாடுகளை கைப்பற்றியதில்லை. அதற்காக அவன் பல கப்பல்களில் போர் வீரர்கள் மட்டுமன்றி குதிரைப்படை, மேலும் சில யானைகளையும் கொண்டு போனான் என்பது குறிப்பிடத்தக்கது. 1000 வருடங்களுக்கு முன்பு கப்பல்களில் எவ்வாறு யானைகளையும் குதிரைகளையும் ஆயிரக்கணக்கான போர் வீரர்களையும் கொண்டு போவது ஒரு பெரும் வியப்பை தருகின்றது அல்லவா? ராஜேந்திரன் தஞ்சாவூர் ராஜராஜன் கட்டியது போலவே கங்கை கொண்ட சோழபுரத்திலும் ஒரு பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டினான். ஆனால் தந்தையன் கட்டியதை விட சற்று சிறிதாக கட்டினான். இலங்கையில் புலனறுவையில் அவன் கட்டிய கோவில் வானவன் மகாதேவி கோயில் என்று அழைக்கப்படுகின்றது. அது அவருடைய அன்னை வானவன் மகாதேவியின் நினைவாக கட்டப்பட்டது. ராஜேந்திரன் 1012 தொடக்கம் 1044 கிறிஸ்துவுக்கு பின் வருடங்களில் ஆண்டான். அவனுக்கு பரகேசரி, யுத்தமல்லன் என்ற பட்டங்கள் உள்ளன. அவனுக்கு 5 பிள்ளைகள் இருந்தார்கள், 3 ஆண்களும் 2 பெண்களும். அவனுக்கு பின் அவனுடைய மூத்த மகன் ராஜேந்திராஜ சோழன் அரியணை ஏறினான். போரில் மட்டுமில்லாது கோயில் கட்டுவதிலும் ராஜேந்திர சோழன் சிறந்து விளங்கினான். பிரகதீஸ்வரர் கோயில் மட்டுமல்லாது அதை விடுத்து மேலும் 25 சிவன் கோயில்களையும் அவன் கட்டுவித்தான். அங்கே கொண்ட சோழபுரத்தில் உள்ள கோயில் சிற்பக்கலைக்கு, தமிழர் சிற்பக்கலைக்கு ஒரு பெரும் உதாரணமாக விளங்குகின்றது. அதற்கு உலக பாரம்பரிய சின்னம் என்று, அதாவது வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் என்று ஐக்கிய நாடுகள் அதற்கு விருது வழங்கி இருக்கின்றது. அவன் விவசாயத்துக்கு செய்த பெரிய தொண்டு ஒரு பெரிய செயற்கை ஏரியை கட்டுவித்தான். அதற்கு சோழகங்கம் என்று குறிப்பிட்டான். அது அந்த நாள் ஆட்களில் அந்த நாளில் விவசாயத்துக்கு பெரும் உதவி புரிந்தது. ராஜேந்திர சோழன் கட்டிய சோழ பேரரசை பற்றி டேவிட் கீஸ் என்ற தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் என்ன கூறுகிறார் என்பதை கேளுங்கள். In some ways, the Chola Empire was the most significant of the empires which rose and fell during the India's long history. It lasted 460 years, longer than any of them. The Chola was the only empire, Asian empire, to have indulged in overseas expansion. It conquered Sri Lanka, Andaman, Nicobar Islands, temporarily parts of Southeast Asia, Sumatra, Java, Bali, and the southern part of Malaysia. Rajendra's empire had an area of 500,000 square miles. நேர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது ராஜேந்திர சோழனின் தீரச் செயல்கள். நன்றி, வணக்கம்.
வணக்கம் நேர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடமிருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
தென்றல் வந்து என்னை தொடும், அகசத்தம் இன்றி முத்தமிடும் பகலே.